அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி கணினி அறிவியல் துறை தலைவர் திரு டாக்டர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் கணினியின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
பாடங்கள் படிக்கும்போது நோட்டு புத்தகத்தில் எழுதி, ஆரம்ப காலத்தில் சிலேட்டில் எழுதி பார்த்து, நோட்டு புத்தகங்களை எழுதி பல தகவல்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில், அதை தாண்டி நம்மளுக்கு அறிவுத்திறனை வளர்க்கும் விதமாகவும் மிக பயன்படும் விதத்திலும் கணினி அப்படிங்கிறது மிக முக்கிய பயன்பாடல்ல இருக்குது. இதை பற்றி இன்னைக்கு வந்து கணினி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கணினினா என்ன, அது எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பல தகவல்களையும் கணினி பேராசிரியர் அவர்களிடம் விவரமாக கேட்கலாம். சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியின் கண்ணேர்வியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன்.
சார், இன்னைக்கு வந்து கணினி தினமாக கொண்டாடப்படுகிறது. இது மக்களிடையே அதிகமான ஒரு பயன்பாட்டிலையும் ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடாக இந்த கணினி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி விரிவான வகைகளை தகவலை சொல்லுங்கள் சார்.
அதாவது டிசம்பர் 2 வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டேன்னு சொல்லுவோம். இது வந்து NIT நிறுவனத்தில் 20வது ஆண்டை குறிக்கும் வகையில் உலக கணினி எழுத்தறிவு தினம் தொடங்கப்பட்டது. இது பொதுவாக வந்து ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உலகங்களில் இருக்க கணினியை பயன்படுத்துறதுல வந்து அதிகமாக ஆண்கள் பயன்படுத்துகிறதா ஒரு சர்வே சொல்கிறாங்க. இதை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகணும். அதை இந்தியா முயற்சி பண்ணுது. அதை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால், குழந்தைகளிடத்துலையும் பெண்களிடத்துலையும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துறதுக்காக இந்த ஆண்டுதோறும் டிசம்பர் 2 கொண்டாடலான்னு ஒரு டிசைட் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் இந்த என்ஐடி நிறுவனம்னு சொல்லி 2001 இதை டிசம்பர் 2 இதை அனுசரிச்சுட்டு வர்றாங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நவம்பர் 30 ஒரு டே சொல்கிறாங்க. இப்போ 2 முன்னாடி சர்வதேச கணினி பாதுகாப்பு தினம்னு சொல்லுவாங்க, அதாவது ICST சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது நவம்பர் 30 ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கிறாங்க. இது எதுக்காகன்னு சொன்னால், நிதி மற்றும் தனிப்பட்ட தரவு அல்லது அடையாள அட்டை திருட்டு ஆகியவற்றை தவறாக பயன்படுத்த தடுக்கிறதுக்காக தனிப்பட்ட நிறுவனம் தனிப்பட்ட கணினி வளங்களை பாதுகாக்க முக்கியமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினங்கள்லாம் அனுசரிக்கிறாங்க. ஆக நவம்பர் 30 கணினி சர்வதேச பாதுகாப்பு தினமும் டிசம்பர் 2 வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டேயும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்மளாம் பெருமையாக கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக கருதப்படும்.
கம்ப்யூட்டர் வந்து அதிகமாக பயன்படுத்துவதற்கான முயற்சிகளில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு அதோட செயல்பாடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிங்க சார். இதான விரிவாக விவரமாக சொல்லுங்களேன்.
நல்ல கேள்வி சார். சில்ட்ரன்ஸுக்கும் பெண்களுக்கும் இது எப்படி பயன்கிறத மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து குழந்தைகளை பொறுத்தளவில் கல்வித்திறனை அறிமுகப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இடம் சார்ந்த மற்றும் தர்க்க ரீதியான திறன்களை கற்றுத்தருது. எதிர்கால கணினி பயன்பாட்டுக்கு குழந்தைகளை தயார்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். தன்னம்பிக்கை அதிகரிக்குது, அதாவது சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரு திறனை அதிகரிக்குது. நமக்கு மொழி புரிதலை தூண்டுது, அதாவது நம்ம லாங்குவேஜை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப பயனாக இருக்குது. நீண்ட கால நினைவாற்றலை நம்ம மேம்படுத்த முடியும் குழந்தைகள் இடத்துல. இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸுக்கு நிறையா சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெண்களை மையமாகப்படுத்தி அதிகமாக கொண்டு வரணுங்கிற முயற்சி தான் இந்த நாள் அனுசரிக்கிறதுக்கான முக்கிய காரணமே. ஆனால் இப்போ அதுக்கான இயக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கான முக்கிய காரணமே பெண்களை கொண்டு வரணுங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி பன்முகத்தன்மையை பற்றி நிறையா விவாதிக்கிறோம். அதை கணினி அறிவியலோட நாலேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கமே. அதுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. NCWIT போன்ற கணினி அறிவியல் நெட்வொர்க்கில் வந்து பல திறமையான பெண்கள் இருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்துட்டாங்க இதில் இன்றைக்கி. அவங்களுக்கு இது வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி பெண்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போடு வந்தோமோ அது நிறைவேறிச்சுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதிகமாக பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி கம்ப்யூட்டர் துறையில் அதிகமாக நிறைய பெண் வல்லுநர்கள் அதிகமாக இருக்கிறாங்கிறது தான் இந்த கருத்து மூலமாக தெரிவிக்கிறேன்.
மக்களிடையே இன்றைக்கி அதிகமாக கம்ப்யூட்டர் உபயோகம் இருந்தாலும் இதோட ஆரம்ப காலகட்டம் எந்த அளவில் இருந்தது, அதோட செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்கள் சார்.
கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே அபாகஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்மன் அபாகஸ்ங்கிறவர் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உருவாக்குறதுக்காக, இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த டிவிஷன் கேல்குலேஷன்ஸ்க்காக இந்த அபாகஸ். இன்றைக்கி இந்த அபாகஸ் குழந்தைகள்லாம் கற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த அபாகஸ் தான் ஆரம்பத்தில் பேசிக் பில்லர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது அங்கேருந்தான் நமக்கு இந்த கம்ப்யூட்டரோட ஐடியாஸ் ஐடியாலஜி கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவோம், சார்லஸ் பாபேஜ். எல்லா குழந்தைகளுக்குமே தெரிஞ்ச விஷயம் அது, சார்லஸ் பாபேஜ். இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மெக்கானிக்கல் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறார். இவர் ஆக்சுவலாக யாருன்னு சொன்னால், இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸர். இவர் என்னென்னா அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு ஒரு மிஷினை உருவாக்குறாரு. இதை 1837 உருவாக்குறாரு அவர். அதனால தான் அவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சார்லஸ் பாபேஜை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜான் வின்சென்ட் அட்டானமஸும் கிளிபர்ட் பெரின்னு சொல்லி ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஏபிசி கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் அட்டானமஸ் பெரி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இது 1937 ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறாங்க. இது வந்து செகண்ட் பில்லர்னு கூட சொல்லுவாங்க. இப்படி தான் கம்ப்யூட்டர் உருவாச்சு. நம்ம கால்குலேட்டரோட கம்பேர் பண்ணுவோம். ஜென்ரலாக வந்து நம்ம கம்ப்யூட்டரோட ஃபஸ்ட்டு உருவாக்குறதுக்கு முன்னாடி கால்குலேட்டரோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ கால்குலேட்டரில் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னோம்னா, ஒரு ரெண்டு மூணு கால்குலேஷன், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், இந்த லெவல் தான். அதில் வந்து வேறு ஏதாவது செய்ய முடியுமானா, ஒன்றுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு இப்போ பேங்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, டெபாசிட் எவ்வளோ நம்ம அமௌண்ட்டு, நம்ம நம்ம என்னென்னலாம் இன்றைக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம மெமரியில் சேவ் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ண முடியாது, கால்குலேட்டரில் பண்ண முடியாது. ஸோ அப்போ அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நம்ம எங்கே போகணும், நம்ம கம்ப்யூட்டர்னு ஒன்று உருவாக்குறப்ப தான் போகுது. அப்போ கம்ப்யூட்டருக்கும் கால்குலேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். அங்கே சின்ன சின்ன கால்குலேஷன் செய்ய முடியும், இங்கே ப்ரோக்ராமபிள் கால்குலேஷன் செய்ய முடியும், இங்கே மெமரபிலிட்டி இருக்குது. இதுக்காக தான் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறாங்க.
சார், இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் அதோட உருவாக்கின விதம், அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பல தகவலை சொன்னீங்க. இதோட இந்த வழிமுறையை, அதாவது தலைமுறைகள் சொல்லுவோம் இல்லையா, அது முதல் தலைமுறை, ரெண்டாவது தலைமுறை, எப்படி அதோட மாற்றங்கள், எப்படி அவரோட பயன்பாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வந்து அட்வான்டேஜாக என்ன மாதிரியான தகவலுக்கு செயல்பாடுகளில் இருக்குது, அதை பற்றி சொல்லு விரிவாக சொல்லுங்கள் சார்.
அதாவது நல்ல கேள்வி இது. இது ஒரு பெரிய மிகப்பெரிய பகுதியாக நம்ம கேட்டுட்டீங்க இந்த கொஷின்ஸை. இருந்தாலும் நான் ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல் ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், இது எந்த காலகட்டங்கள்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, 1940 1946 அந்த டியூரேஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது எப்படின்னு சொல்லணும்னாக்கா, வாக்யூம் டியூப்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் அப்போ தான் உருவா அது மூலமாக உருவாக்குறாங்க. 1946 ஜென்ரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறாங்க. இதோட வெயிட் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா 30 டன். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 1000 வாக்யூம் டியூபை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் டாஸ்க்கை மட்டும்தான் செய்ய முடியும். இதை என்ன ப்ராப்ளம் சொன்னோம்னா, பெரிய இடத்த அடைச்சிரும். ஒரு ஹால் இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஹாலில் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். நிறையா பேர் அதுக்கு வேணும். ஆட்கள் நிறைய, அதிகமான ஆட்கள் வச்சுக்கிட்டு ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய முடியும். பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் செய்யலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இடத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடமாங்கிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் சொன்னாங்க. இதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்றுமே கிடையாது, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். அது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டாவது செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுங்கிறோட பீரியடு வந்து 1956 1963 சொல்லுவோம். இந்த டிரான்சிஸ்டர்ஸை வச்சு மெயினாக பயன்படுத்தி இந்த கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க, சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. நான் சொன்ன முதல் ஜென்ரேஷனுக்கு ரெண்டாவது ஜென்ரேஷனுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால், சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. 1951 யூனிவாக்கர், அதாவது யூனிவர்சல் அட்டாமிக் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்குறாங்க. இது பப்ளிக் பர்பஸ்க்காக, பொதுமக்கள்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த செகண்டரி ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இதில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், மேக்னெட்டிக் டேப்பு, அப்புறம் இந்த பிரிண்டர்ஸ் எல்லாம் அதில் கொண்டு வர்றாங்க, எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றாங்க. இது செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். இப்போ தேர்ட் ஜென்ரேஷனை பற்றி சொல்லணும்னு சொன்னால், டிரான்சிஸ்டரை ஓவர் கம் பண்ணுற மாதிரி இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, ஐசியை வச்சு கொண்டு வராங்க. இது வந்து இதோட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1964 1971 சொல்லுவோம். இப்போ இதில் ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி, அவங்க வந்து எம்எஸ் டாஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இதை வந்து 1980 சிஸ்டத்தில் வந்து ரன் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் கொண்டு போய் அதை ரன் பண்ண வைக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட சொல்லலாம், இதுதான் முதல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஐபிஎம், அது 1981 அடுத்த வருஷத்துலேயே கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் பர்சனலாக பயன்படுத்துறதுக்காகவும் பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, எல்லாருமே பிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை இதில் தான் எக்ஸ்ட்ரா இந்த மானிட்டர்ஸ், கீபோர்ட்ஸு, மவுஸு, எக்ஸட்ராலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம அதை சொல்லுவோம். இதை வந்து நம்ம தேர்ட் ஜென்ரேஷனாக சொல்லுவோம். ஃபோர்த்து ஜென்ரேஷனை பொறுத்தளவில் 1976 to 1999 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் மைக்ரோ ப்ராசரை வச்சு கொண்டாடுறாங்க. இன்னும் வந்து அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு காயின் சைஸில் இருக்கும், அந்த சைஸில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ ரொம்ப இன்னைக்கு காலகட்டங்களில் ரொம்ப கம்ப்யூட்டர்லாம் சின்ன சைஸில் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கான முயற்சி தான் அது. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரை வந்து ஒரு சிங்கிள் சிப்பில் கொண்டாந்து உருவாக்கக்கூடிய இடம் தான் அது. அது மட்டும் இல்லை, அந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் காலகட்டங்களில் ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள தகவலை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கான்செப்டை தான் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள தகவலை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு கொண்டு போகிற விஷயத்தை, அல்லது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த கம்ப்யூட்டர் கொண்டு வர்றது, இது நெட்ஒர்க்கு. அதுலேருந்து அதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறது இன்டர்நெட்டு. உலக லெவலில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அது மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் தான் இன்டர்நெட் கான்செப்டை உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வர்றப்போ கம்ப்யூட்டரும் வந்து என்ன ஆகுதுனாக்க சிம்பிளிஃபை ஆகிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ப்ராசரை கொண்டாடுறாங்க, அது மூலமாக போர்ட்டபிள் டிவைஸஸை உருவாக்கணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் லேப்டாப். எல்லாருமே மடிக்கணினின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மடிக்கணினி கொண்டாடுறாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை பற்றி சொல்லணும்னு சொன்னோம்னா ஸ்டோரேஜ் டிவைசஸை வந்து சின்ன விட்றாங்க, அதோட கெப்பாசிட்டி அதிகமாக வந்துடுறாங்க. ஒரு பாக்கெட்டில் எல்லாத்தையும் ஒரு வீடியோவே நீங்கள் இப்போ நீங்கள் கூட இன்றைக்கி பேட்டி எடுக்கிறீங்க, அந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறையா உருவாக்குறாங்க, அங்கே அந்த லைவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மெமரி ரொம்ப முக்கியம். அதை சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்திலே கொண்டு வந்து ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸாக கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்த ஜென்ரேஷன் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது 2000 அப்புறம் இன்றைக்கி ஃபியூச்சர்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்மளை ஆட்டி படைச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. இதில் என்ன சொல்கிறாங்க சொன்னால், முதல் கான்செப்டாக என்ன சொல்கிறாங்க சொன்னால், ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் ஏஐன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இது வரைக்கும் கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய விட்டு வேலையை மட்டும்தான் செய்யும், அது வேகமாக செய்யும், நம்மளை விட ஹியூமனை விட அதிகமாக திறன் கொண்ட விஷயத்தில் நம்ம செய்யும். நாம் எதிர்பார்க்குற ஒரு 10 வச்சு செய்கிறோம்னா, ஒரு 1000 பேரை வச்சு செய்கிறோம்னா ஒரு கம்ப்யூட்டர் போதும் நமக்கு, அதுதான் அந்த நம்ம பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணாதுன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுன்னு சொன்னால், கம்ப்யூட்டரே திங்க் பண்ண வைக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம மனுஷன் மட்டும்தான் நம்ம யோசிக்க முடியும், கம்ப்யூட்டர் யோசிக்க தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது பாசிபிலிட்டிஸ் ஏஐன்னு சொல்லுவாங்க. நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு அடுத்த கான்செப்டை கொண்டு வராங்க. இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன்லேயே நியூரல் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் படித்த மாணவர்களுக்குலாம் அது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற மாதிரி புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு டாக் பிக்சர் இருக்குது, ஒரு கேட் பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்தோட்டே நமக்கு மைண்டில் வந்து என்ன தோணும், இது வந்து கேட்டு இது டாகு அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த பிக்சர்ஸை. இது கம்ப்யூட்டர்கிட்ட கொண்டு போய் இதை காமிச்சோம்னு சொன்னால் அது தெரியாது. அதை வந்து நியூரல் நெட்ஒர்க் மூலமாக டிசைன் பண்ணி அதுவே திங்க் பண்ணி சொல்லிடும், இது கேட்டு இது வந்து டாகு அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் சொல்ல வைக்கக்கூடிய விஷயம்தான் இந்த நியூரல் நெட்ஒர்க்கு. இது ஒரு கான்செப்ட்ஸ். இன்னொரு கான்செப்ட்ஸ் என்ன போகிறாங்கன்னு சொன்னால், விர்ச்சுவல் ரியாலிட்டி இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டினாதுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இன்றைக்கி நான் ஒரு கட்டடம் கட்டணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், இத்தனை ஸ்கொயர் ஃபிட்டில் நான் கட்டணும்னு சொன்னோம்னாக்க, நான் என்ன பண்ணணும், ஒரு இன்ஜினியர்ஸ்ட்டை கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்ட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் போகணும்னு சொன்னோம்னா, அவங்க வந்து அந்த கிளாஸை நம்ம கண்ணில் மாட்டிக்குவாங்க. மாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, நேராக பார்த்தோம்னாவே போதும், பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஹால் வேணும் எப்படி வேணும்னு நம்ம கேட்க கேட்க நம்ம அவங்க உடனே உடனே டிசைன் பண்ணி காமிப்பாங்க, நாமளே அதை லைவாக பார்த்துக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எங்கேயுமே கட்டடமே இருக்காது, கட்டடமே இல்லாமல் ஒரு கண்ணாடி மூலமாக நம்ம உணர முடியுது, அந்த இடத்த பார்க்க முடியுது. இந்த வால் கலரை மாற்றணுமா மாற்றலாம், இந்த இடத்துல வந்து டேபிள் வைக்கணுமா வைக்கலாம், எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கான காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். கேம்ஸில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டியில். இந்த பசங்கள்லாம் இன்றைக்கி கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, அதில் வந்து அவங்க அதை ரியலாக ஃபீல் பண்ணி உணர்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுறாங்க. இது வந்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் வர்றது. டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கக்கூடிய தன்மை, என்ன ஆச்சரியமாக இருக்கும், மனுஷன் வந்து தான் முடிவெடுக்க ஒரு மீட்டிங்கில் நம்ம எல்லாருமே ஒரு விவாதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னால், இதுக்கான தீர்வை வந்து நம்மளே தான் யாராவது ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். இதை கம்ப்யூட்டரே சொல்லக்கூடிய விஷயந்தான் டிசிஷன் மேக்கிங்கிறது. அதுக்கான முயற்சியும் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. இன்னும் முக்கியமாக சொன்னோம்னாக்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வாய்ஸ், இப்போ நான் பேசுகிறேன் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி பேசுகிறேன்னாக்க, அது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும், கம்ப்யூட்டர் பேசுகிறது நமக்கு புரியும். அப்போ வாய்ஸ் மூலமாக பேச முடியும், நேரடியாக பேசிடலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னாக்க, கூகுள் அசிஸ்டன்ட்ன்னு இருக்குது, நீங்கள் கம்ப்யூட்டரில் கீபோர்டெல்லாம் எதுவுமே தொட வேண்டியதில்லை, பேசணும்னாவே போதும். இது தொழில் ரீதியாக எப்படி போகுதுன்னு சொன்னோம்னா, நான் ஒரு இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி நான் வந்து தமிழில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் ஒரு வர்த்தக ரீதியாக ஒருத்தர் பிஸ்னஸ் ரீதியாக ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னால், அமெரிக்காவில் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்கணும் அல்லது வேறு ஒரு கண்ட்ரியில் வாங்கணும்னு சொன்னால், அந்த லாங்குவேஜுக்கு ஜப்பானில் ஒரு பொருள் வாங்குகிறோம்னு சொல்லுங்கள், அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அவங்க ஜாப்பனீஸில் பேசுனாங்கன்னு சொன்னால் எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். அப்போ வர்த்தக ரீதியாக நாங்கள் கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, ஜாப்பனீஸ்காரங்களுக்கு தமிழ் தெரியாது. இந்த இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இன்னைக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் இது பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இதெல்லாம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணங்களையும் இந்த ஆரம்பத்தில் சொன்னோம்னு சொன்னோம்னாக்கா, ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்கின்டோஸுங்கிற ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. அந்த மேக்கின்டோஸ் கம்ப்யூட்டர்ஸு இது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஜென்ரேஷனில், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்டோட பில் கேட்ஸ் மூலமாக விண்டோஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை 1.0 உருவாக்குறாரு. அன்னைக்கு இந்த ஆப்பிள் நிறுவனங்கள் உருவாக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட இருந்துட்டு பேச முடியாது. இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸுங்கிறது அவங்கவுங்க எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்திருக்குன்னு சொன்னால், இதோட பரிணாம வளர்ச்சியில் இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோங்கிறதுக்கான ஒரு மாதிரி தான். இதை பற்றின விரிவான விளக்கங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு குறிப்பிட்ட லெவலில் உங்களுக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறேன்
சார். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வந்து முக்கியமான பயன்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
முக்கியமான பயன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, வேகம்னு சொன்னேன், ஸ்பீடு, மற்றும் வந்து அக்யூரேசி, துல்லியமாக கணிக்க முடியும், வேகமாக செயல்பட முடியும், அதை சொல்லலாம். முன்னறிவிக்கும் திறன், முன்னாடி இன்டிமேஷன் நம்ம கொடுத்துடக்கூடிய தகவல் பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. செக்யூரிட்டிங்கிறது நமக்கு இப்போ பேங்க்கில் வந்து நம்ம பணம் போட்டுட்டு வச்சுட்டு செக்யூரிட்டி இல்லைனாக்கா யாரும் அங்கே போய் பணம் போட மாட்டோம். அப்போ நம்மளோட டிஜிட்டலைஸ்டு டிரான்சாக்ஷனுக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தொழில் முனைவருக்கான வாய்ப்பு, அப்புறம் பணியாளர்களை பணியமர்த்துறதுக்கான, அப்புறம் நிர்வாகிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுது. கல்விக்கு முக்கியமாக, பயிற்சிக்கு, இதுக்கெல்லாமே பயன்படுது. அதில் முக்கியமாக சில நன்மைகள்னு சொல்லிட்டோம்னாக்க, பெரிய அளவிலான தகவலை சேகரித்து வைக்கலாம், நிறைய டேட்டாஸை சேகரிக்க முடியும் கம்ப்யூட்டர் மூலமாக, தேவையில்லாத விஷயங்களை கழிச்சிட முடியும், வேஸ்டேஜை ரிமூவ் பண்ண முடியும், அதுலேருந்து எடுக்கிற முடியும். எவ்வளோ பெரிய டேட்டாஸாக இருந்தாலும் சரி, அது தேவையில்லாத தகவலை அதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான இது. அப்புறம் தகவல்களை, அதாவது டேட்டாஸை வந்து வரிசைப்படுத்தலாம், ஒழுங்குபடுத்த முடியும். அப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான தகவல் வேணும்னு சொன்னோம்னா, நம்ம தகவலை தேட முடியும், சர்ச் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தகவலை இப்போ இன்றைக்கி கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டோம்னாக்கா உடனே தகவல் கிடச்சிடும். நிறைய பக்கங்களை உருவாக்கி எந்தெந்த தகவல் எப்படி வேணும் அப்படிங்கிறத நமக்கு கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்துக்க முடியுது. நம்முடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க, அதாவது இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, உற்பத்தி நம்மளோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பயனில் இருக்குது
சார். இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குது. இதனால் பாதிப்பு, அதாவது நம்ம அதை காட்டில் பாதிப்புன்னு சொல்கிற காட்டில் எதை நம்ம இழந்தோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
அருமையான கேள்வி, நான் எதிர்பார்க்காத கேள்வி கூட தான் அது. எதை இழந்தோன்னு சொல்கிறதுக்கு கரெக்டான கேள்வி தான், பாதிப்புன்னு சொல்கிறத விட. அதாவது இன்றைக்கி வந்து எழுத்து திறமைகள் குறைஞ்சி போச்சு. மாணவர்களிடத்தில் வந்து எல்லாமே டைப்பிங், எல்லாமே கம்ப்யூட்டரில் போய் டைப் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வந்து புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தன்மையும் குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், நிறைய நூலகங்கள் தான் நம்மளை இன்றைக்கு வல்லுநர்களை உருவாக்கியிருக்கிறதுக்கான முக்கிய காரணமே. இன்றைக்கி இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னு அதுக்கான முக்கிய காரணமே நூலகத்தில் போய் நூல்களை படித்ததுனால, அறிவுகளை வளர்த்ததுனால வல்லுநர்களை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கான அதுக்கான முயற்சியே இல்லை. எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, நெட்டில் போய் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும், ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் படிச்சுட்டு போயிடுறாங்க. அதுவுமே படிக்கக்கூடிய தன்மைகள் குறையுது. அப்போ நூலகத்தில் போய் நூல் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சி போச்சு, எழுதக்கூடிய தன்மையும் குறைஞ்சிருக்கு. எல்லாமே டைப்பிங் மெத்தட்ஸ் வந்துருச்சு. இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி அந்த ஃபாண்ட்லேயே டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்க. அதனால் வாசிக்கும் தன்மையும் குறைஞ்சி போச்சு, எழுத்து தன்மையும் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நூலகத்துக்கு போகிறோம், அந்த ஒரு புத்தகத்தை தேடி போகிறோம், அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்குள்ள பக்கத்தில் நிறைய புத்தகங்களை பார்க்குறோம். அது மூலமாக சில புத்தகங்களை அடிக்க, அதோட கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை எடுத்து படிப்போம். இப்படி ஒவ்வொரு புத்தகத்தின் மேலே தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அறிவுத்திறன் வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு தேடல் மூலமாக பல தேடல்கள் உருவாகுது அந்த இடத்துல. ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம சர்ச் இன்ஜினில் ஒன்று தேடிட்டு விக்கிபீடியாவில் எதையோ ஒன்று பார்த்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த தரவை மட்டும் படிச்சுட்டு வெளில போயிடும், அடுத்த தேடல் இல்லாமல் போயிடுது. அது மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லலாம் அதை. ஆனால் இப்போ வந்து அந்த புத்தகங்களை கூடிய வாசிக்கத்தன்மை எதுக்காக நூலகத்துக்கு நான் போக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு புத்தக தேடல்லேருந்து அடுத்த புத்தக தேடல் போகுது, அது மூலமாக அறிவு வந்து அதிகமாக போய்கிட்டே தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அது வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கலாம். இதன் மூலமாக புத்தகங்கள் வாசிக்கிறதுனால சில அறிவுகள் நிறையா வளருதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது மூலமாக புத்தகங்கள் வாசிக்கும் தன்மையை அதிகரிச்சுக்கோங்க, அது மூலமாக கணினியை பயன்படுத்திக்கிங்க, உங்கள் அறிவை திறன்படுத்தி உலக லெவலில் நீங்கள் பெரிய வல்லுநராகவும் திறமையான அறிஞர்களாகவும் உருவாகுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது.
கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அதை உருவான விதம், அது ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய அளவில் இருந்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி கையடக்க அளவில் எந்த அளவுக்கு வந்தது, அதோட வளர்ச்சி பங்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்குது, அடுத்தடுத்து பல தகவல்களையும் விரிவான வகைகளில் கம்ப்யூட்டர் இந்த தினமான இன்றைக்கி வந்து சிறப்பான வகையில் அதை பற்றி விரிவாக்கமாக சொன்னீங்க சார். புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கணினி தினமான இன்றைக்கி கணித ஆசிரியர்கள் ஆனால் உங்கள் அனைவருக்கும் இந்த துறையில் பணியாற்றும் அனைவருக்கும் வந்து புதுகை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
கணினி தினமான இன்று கணினி சம்பந்தமான பல தகவல்களை கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும், இதுபோன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மக்களிடையே கொண்டு செல்லும் புதுகை பண்பலை வானொலிக்கும் மாமன்னர் கல்லூரி கணினித்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை நீங்கள் கேட்டது கணினியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி கணினி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லட்சுமணன் அவர்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.